அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரவிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 17வது அத்தியாயம் தி டிவைன் சோல். இதை தமிழில் இறை ஆன்மா அல்லது தெய்வீக ஆன்மா என்று கூறலாம். இந்த அத்தியாயத்தில் உள்ள சில கருத்துக்கள்: பரிணாமத்தில் சத்திய ஜீவனாக இருப்பது படைப்பில் இறை ஆன்மாவாக இருக்கிறது. இறையான்மா சச்சிதானந்தத்தில் எப்போதும் இருக்கிறது. இறையான்மா பிரம்மத்தை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. பிரியும் போது கூட இறையான்மா ஐக்கியத்தை இழப்பதில்லை. காலமும் காலமின்மையும் கூடும் இடத்தில் இறையான்மா இருக்கிறது. இறையான்மா சத்தியத்தின் எந்த அம்சத்திலிருந்தும் எப்போதுமே விலகாதிருக்கும். இறையான்மா பரமாத்மாவிலும் ஜீவாத்மாவிலும் ஒரே நேரத்தில் இருக்கும். மனிதன் தன்னுடைய புலன்களை சத்திய ஜீவியத்தின் புலன்களாக மாற்றிக்கொண்டால் அவனால் சத்திய ஜீவனாக மாற முடியும். மனிதனுக்கு இயலாமை என்பது இறையான்மா சில ஆற்றல்களை வெளிப்படுத்தி பல ஆற்றல்களை வெளிப்படுத்தாத நிலையாகும். இறையான்மா எல்லா ஜீவன்களையும் அவர்களின் ஜீவியத்தையும் அவர்களின் ஆனந்தத்தையும் தன்னுள்ளே தன் ஜீவனாக தன் ஜீவியமாக தன் ஆனந்தமாக அனுபவிக்கிறது. எல்லாமே பிரம்மம் என்றாலும் அது படிப்படியாக படைப்பிலும் பின் பரிணாமத்திலும் மாறும்போது சச்சிதானந்தமாக பரமாத்மாவாக தெய்வமாக இறையான்மாவாக சைத்திய புருஷனாக ஜீவாத்மாவாக பல நிலைகளை எடுக்கிறது. இறையான்மா என்பது ஆன்மாவின் ஒரு நிலை. அந்த ஆன்மா நம்மில் இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் மனிதனுள் இருக்கும் ஆன்மாவை, அவனது இதய மையத்தில் இருக்கும் இறைவனின் பிரதிநிதியை சைக்கிக் பீயிங், சைத்திய ஜீவியன், சைத்திய ஜீவன் அல்லது சைத்திய புருஷன் என்று அழைக்கிறார். ஆன்மீக பரிணாமத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ள இந்த சைத்திய ஜீவன் ஒரு பிறவியில் ஒரே ஒரு அனுபவத்தின் சாரத்தை பெற்றுக்கொண்டு சிறிது வளர்க்கிறது. அடுத்த பிறவியில் வேறொரு அனுபவத்தின் சாரத்தை பெறுகிறது. எண்ணற்ற பிறவிகள் எடுத்து எண்ணற்ற அனுபவங்களின் சாரத்தை பெற்று முதிர்ச்சி அடைகிறது, பக்குவம் பெறுகிறது. பெற வேண்டிய அனுபவங்கள் அனைத்தையும் பெற்ற பின் அது பூரணம் அடைகிறது. ஒரு பிறவியில் மனிதன் ஒரே ஒரு பெரிய குணாதிசய அதிர்வோடும் அதை ஆதரிக்கும் ஒரு சில சிறிய குணாதிசய அதிர்வுகளோடும் பிறக்கிறான் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அவனது செயல்கள் அனைத்தும் அந்த குணாதிசயத்தை அனுசரித்து அமைகின்றன. உதாரணமாக, இப்பிறவியில் கருணனைப் போல் வள்ளலின் குணாதிசயத்தோடு பிறந்தால் அவனுடைய வாழ்வையும் தாழ்வையும் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அந்த குணாதிசயமே, அந்த சுபாவமே நிர்ணயிக்கும். அப்பிறவி முடியும் போது வள்ளலின் ஆன்மா வள்ளல் தன்மையின் அனுபவ சாரத்தை பெற்று சிறிது வளரும். அடுத்த பிறவியில் வேறொரு குணாதிசயத்தோடு பிறந்து அதற்கேற்றபடி வாழ்ந்து அந்த குணாதிசயத்தின் சாரத்தை பெற்று மேலும் சிறிது வளரும். இவ்வாறு ஆன்மா மெல்ல மெல்ல வளர்ந்து முதிர எண்ணற்ற பிறவிகள் தேவைப்படுகின்றன. நம் அனைவருக்கும் தெரிந்த பழைய கதை ஒன்றில் ஒரு ஞானி கடுந்தவம் செய்கிறார். பல வருடங்கள் தவம் செய்தும் அவருக்கு வீடு பேறு கிடைக்கவில்லை. நாரதரை அழைத்து, எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்கிறார். 100 பிறவிகள் கழித்து கிடைக்கும் என்று நாரதர் கூறவும் ஞானி மனம் தளர்ந்து போகிறார். எனக்கு விதிக்கப்பட்டது இதுவா, அத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமா என்று கவலையில் மூழ்கிறார். அப்போது அந்த பக்கமாக வரும் அஞ்ஞானியான விறகு வெட்டி, எனக்கு எப்போது மோட்சம் கிடைக்கும் என்று நாரதரிடம் கேட்கிறான். உனக்கு 100,000 பிறவிகளில் மோட்சம் கிடைக்கும் என்று நாரதர் கூறவும் அஞ்ஞானி திகைத்து போகிறார். அத்தனை சீக்கிரத்தில் எனக்கு கிடைத்து விடுமா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் என்று கூறி ஆனந்த கூத்தாடி கொண்டு போகிறான். ஸ்ரீ அரவிந்தரை பின்பற்றுபவர்களுக்கு 100 பிறவிகளோ லட்சம் பிறவி கூட தேவையில்லை. அவர்கள் விரும்பினால் அந்த விருப்பத்திற்கு ஏற்ற முயற்சியை எடுத்தால் இப்பிறவியிலேயே பூரண ஆன்மீக பரிணாமம் பெற முடியும் என்கிறார்கள். அது எப்படி முடியும்? நம்மை நாடி வரும் நிகழ்ச்சிகள், மனிதர்கள், பொருட்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்காக, அதன் மூலம் நம் ஆன்மாவை வளர்ப்பதற்காக நம்மை நாடும் இறைவனின் பல்வேறு ரூபங்களே. ஒரு நிகழ்ச்சியை பிரார்த்தனை மூலமோ, சமர்ப்பணம் மூலமோ, சரணாகதி மூலமோ எதிர்கொண்டு அந்த நிகழ்ச்சி மூலம் நம் ஆன்மா பெற வேண்டிய அனுபவத்தை பெற்றுவிட்டால் ஆன்மா உடனே புனர்ஜென்மம் எடுக்கிறது. நாம் புது பிறவி எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஆன்மீக பரிணாமத்திற்கு உட்படுத்தினால் வருடத்திற்கு 365 பிறவிகள் எடுக்கிறோம் என்று பொருளாகிறது. தினமும் 10 நிகழ்ச்சிகளை ஆன்மீக முயற்சி மூலம் எதிர்கொண்டால் தினமும் 10 புதிய பிறவிகள் எடுக்கிறோம் என்பது தத்துவம். இதை நம்புகிறோமா, நம்பி அதற்கேற்ற ஆன்மீக முயற்சியை எடுக்கிறோமா என்பது அவரவரது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஆர்வங்களை பொறுத்தது. இறையாண்மா என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்களை ஒட்டிய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் சில முறைகளை இப்போது பார்ப்போம். கருத்துக்களின் தத்துவ விளக்கத்தை ஏற்கனவே கேட்டுவிட்டோம். நடைமுறையில் இவற்றை எப்படி பயன்படுத்தலாம்? இறையாண்மா சத்தியத்தின் எந்த அம்சத்திலிருந்தும் விலகாதிருக்கும். இறையாண்மா ஒரு கணம் கூட சத்தியத்திலிருந்து விலகுவதே இல்லை. இறைவனின் அருள் நம் வாழ்வில் செயல்பட வேண்டுமானால் நாம் பொய்யற்ற உண்மையிலிருந்து, சத்தியத்திலிருந்து ஒருபோதும் விலகாமல் இருக்க வேண்டும். ஒருமுறை ஸ்ரீ கர்மயோகி நான் எழுதுவதெல்லாம் பக்தர்களுக்கு மட்டுமே என்றார். பக்தர் என்றால் யார் என்ற கேள்வி எழுந்தது. ஒரு பொய்யும் சொல்லாதவர்தான் பக்தர் என்றார் ஸ்ரீ கர்மயோகி. ஒரு பொய்யும் சொல்லாதவர்தான் பக்தர் என்றால் நம்மில் எத்தனை பேர் அந்த தகுதிக்கு உரியவராவோம் என்பது தெரியவில்லை. இதை கேட்டதும் நமக்கு என்ன என்ன எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். பொய் சொல்லாமல் எப்படி வாழ முடியும்? உலகமே பொய்யால் சூழப்பட்டிருக்கிறதே என ஒருவர் திகைத்து நிற்பார். தீமையற்ற நன்மை கிடைக்க வேண்டுமானால் பொய் சொல்வதில் தவறில்லை என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே. பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்த்த நன்மை பயக்கும் எனில் என்று தமிழறிந்தவர் வள்ளுவரை மேற்கோள் காட்டுவார்கள். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், பொய்யை பொய்யால் தான் வெல்ல வேண்டும் என்று உலக அறிவுமிக்க சாமர்த்தியசாலி கூறலாம். அவர் கிருஷ்ணரையும் மேற்கோள் காட்டுவார். அதர்மத்தை அதர்மத்தால் அவர் அழிக்கவில்லையா என்று. ஆடை அணியாதவர்கள் வாழும் ஊரில் ஆடை அணிபவன் கோமாளி ஆகிறான். பொய் சொல்லும் உலகில் உண்மை பேசுபவன் கோமாளி ஆகிவிடுவான் என்று இன்னொருவர் கூறுவார். இப்படி பல வகைகளிலும் பொய்க்கு ஆதரவாக நம் மனத்தில் எண்ணங்கள் எழுந்தால் அதன் பொருள் நமக்கு பொய்யும் அது தரும் அற்ப சுகங்களும் பிடித்திருக்கின்றன என்பதுதான். உனக்கு பொய் சொல்ல உண்மையிலேயே விருப்பம் இல்லாவிட்டால் பொய் சொல்லும் சந்தர்ப்பத்தை உனக்கு தரமாட்டேன் என்று அன்னை கூறியிருப்பதை நாம் கவனமாக மறந்து விடுகிறோம். பன்னாட்டு நிறுவனம் மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்றில் நேர்மையான அதிகாரி ஒருவர் பெரிய வேலை பார்த்து வந்தார். அவருக்கு உதவியாளர் தேவைப்பட்டது. மிகவும் நல்ல சம்பளம் உள்ள வேலை என்பதால் ஏராளமான விண்ணப்பங்கள் வந்தன. பல நாட்கள் பல பெண்களை பார்த்து பேசிய பின்னும் எவரையும் அதிகாரிக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த பெண் விண்ணப்பித்திருந்தாள். விண்ணப்பத்தை பார்த்த அதிகாரிக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த வேலைக்கான தகுதிகள் ஒன்று கூட அப்பெண்ணிடம் இல்லை. என்ன தைரியம் இருந்தால் இந்த பெண் இந்த வேலைக்கு விண்ணப்பித்திருப்பாள் என்று ஆச்சரியப்பட்ட அதிகாரி உடனே அப்பெண்ணை பேட்டிக்கு அழைத்தார். பெண் மிகவும் அழகாகவும் புத்திசாலியாகவும் நல்ல நடத்தை மிக்கவளாகவும் நல்ல குணவதியாகவும் இருந்தார். நான் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறேன். என் இரண்டு தங்கைகளையும் படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த வேலைக்குரிய சம்பளம் எனக்கு மிகவும் தேவையாக இருந்தது. அதனால் விண்ணப்பித்தேன். ஆனால் அதற்குரிய தகுதிகள் எனக்கு இல்லை. என் உறவினர்களும் தோழிகளும் பொய்யான சான்றிதழ்களையும் தகவல்களையும் கொடுத்து வேலையை வாங்கிவிட சொன்னார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் உண்மையை எழுதினேன் என்றார். அதிகாரி அப்பெண்ணை மேலும் 2-3 தடவைகள் வரவழைத்து நீண்ட நேரம் விசாரித்தார். இறுதியில் அவரிடம் கூறினார், இந்த வேலைக்கான தகுதி உன்னிடம் இல்லை, அதனால் வேலை தர முடியாது. ஆனால் உன்னை, உன் குணத்தை, உன் உண்மையை, உன் அழகை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார். அவளும் சம்மதித்தாள். சம்பளம் தர முடியாத உயர்வை அவளது சத்தியம் பெற்று தந்தது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னிந்தியா முழுவதும் பரவி கிடந்த மகத்தான விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக கிருஷ்ணதேவராயர் இருந்தார். இந்து சாம்ராஜ்யமான விஜயநகரத்திற்கும் முகமதிய நாடான பாமினிக்கும் இடையே தீரா பகையும் ஓயா சண்டையும் இருந்து வந்தன. கிருஷ்ணதேவராயரின் பாட்டனாரான 2 தேவராயர் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை மட்டுமே பேசுவேன், பொய் பேச மாட்டேன் என்று உறுதி பூண்டவர். அவர் ஒரு சமயம் எந்த அரச ஆரவாரமும் இல்லாமல் தனிமையான சூழ்நிலையில் தன் ராணியோடு சில நாட்களை கழித்து ஓய்வெடுக்க விரும்பினார். அதனால் தன் தலைநகரிலிருந்து தள்ளியிருந்த ஒரு தோட்டத்து அரண்மனையில் காவலின்றி யாருக்கும் தெரியாமல் தங்கியிருந்தார். ஆனால் இதை எப்படியோ தெரிந்து கொண்டு விட்ட பாமினி சுல்தான் தன் தளபதியையும் 100 வீரர்களையும் இரவோடு இரவாக அனுப்பி வைத்து தேவராயரை உயிரோடு பிடித்து வரச் சொன்னார். முகமதிய வீரர்களும் அதிகாலை நேரத்தில் அந்த தோட்டத்திற்குள் ஊடுருவிவிட்டனர். ஒட்டன் கொண்டு வந்த செய்தியை கேட்டவுடன் நீராளி மண்டபத்தில் அரசனுக்குரிய ஆடை ஆபரணங்களோ அணிகலன்களோ இல்லாமல் நீராடி கொண்டிருந்த தேவராயர் ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு அரண்மனையின் பின்புற வழியாக வெளியேறி தோட்டத்தின் ஊடே நடந்து தப்ப முனைந்தார். நடுவழியிலேயே அவரை சில எதிரி வீரர்கள் பிடித்து முகமதிய தளபதியிடம் இழுத்துச் சென்றனர். வெறும் துண்டு மட்டுமே கட்டியிருந்ததால் அரசன் என்று நினைக்காமல் தளபதி யார் நீ என்று அதட்டி கேட்டான். சத்தியம் பேசுவதே மூச்சாக கொண்ட தேவராயர், நான் தான் விஜயநகரத்தின் மன்னன் தேவராயர் என்றார். அதை கேட்ட தளபதி எல்லாம் புரிந்து விட்டது போல பெரிதாக சிரித்தான். வீரனே, உன் மன்னரான தேவராயரை காப்பாற்றுவதற்காக நீ உன்னையே தேவராயர் என்று கூறி உயிரை கொடுக்கும் துணிந்து விட்டாய். உன்னை போன்ற வீரமும் விசுவாசமும் மிக்க வீரர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீ இந்து என்பதால் உன்னை என் படையில் சேர்த்துக் கொள்ள முடியாது. நீ மதம் மாறினால் உன்னை என் படையில் சேர்த்து உயர்ந்த பதவியும் நல்ல சம்பளமும் கொடுக்கிறேன். உன்னை போன்ற விசுவாசமும் வீரமும் மிக்க வீரர்கள் எனக்கு தேவை. நீ உன் வீட்டிற்கு சென்று உன் குடும்பத்தாரோடு கலந்து பேசி மதம் மாற முடிவு செய்துவிட்டு என்னை வந்து பார் என்று கூறி கையில் இனிப்பான கரும்பு கட்டு ஒன்றையும் கொடுத்து அனுப்பினான். இறுதி வரை அவர்தான் தேவராயர் என்பதை தளபதி நம்ப மறுத்துவிட்டான். வேறு வழி இல்லாமல் மன்னரான தேவராயரும் கரும்பு கட்டை தன் தலையில் வைத்துக் கொண்டு நடந்தே தலைநகரம் வந்து சேர்ந்தார். சத்தியம் உயிரையும் காக்கும் சக்தி கொண்டது. அடுத்த கருத்து, இறையாண்மா பரமாத்மாவிலும் ஜீவாத்மாவிலும் ஒரே நேரத்தில் இருக்கும். நிலம் ஒன்றை வாங்குகிறோம், அது வாங்கியதற்கு அத்தாட்சியாக பத்திரம் பதிவு செய்கிறோம். பத்திரத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை 7-8 நகல்கள் போட்டோ காப்பீஸ் எடுத்துக் கொள்கிறோம். இவ்வாறு பல நகல்கள் எடுத்த பின் அசல் பத்திரத்தை, ஒரிஜினல் டாக்குமெண்டை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துவிட்டு பிறருக்கு காட்டுவதற்கு நகல்களை உபயோகப்படுத்துகிறோம். அசல் பத்திரத்தில் என்ன இருக்கிறதோ அதே விவரங்கள் தான் எழுத்து பிசகாமல் நகல்களிலும் இருக்கும். 100,000 நகல்கள் எடுத்தாலும் 1,000,000 நகல்கள் எடுத்தாலும் அசல் பத்திரத்தில் உள்ள விவரங்கள் மாறாமல் நகல்களிலும் இருக்கும். அசல் பத்திரமான பரமாத்மாவில் இருக்கும் இறையாண்மா நகல்களான கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்களிலும் இருக்கிறது. நாம் நகலெடுக்கும் காகிதம் வெள்ளையாக இருக்கலாம், பழுப்பாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ஆனால் அதிலுள்ள விவரம் மாறாமல் தான் இருக்கும். ஜீவாத்மாக்கள் எத்தனை வகைகளாக இருந்தாலும் இறையான்மா ஒன்று போலத்தான் இருக்கும். காகிதத்தின் அளவும் தரமும் வேறுபட்டாலும் கருத்து ஒன்று போலவே இருக்கிறது. மனிதர்களின் தரமும் சுபாவமும் வேறுபட்டாலும் அவர்களிடம் உள்ள ஆத்மா ஒன்று போலவே இருக்கும். எனவே அனைவரும் ஆன்மாவால் சமமானவர்களே. ஆன்மாவை பொறுத்தவரை அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லை. ஆன்மாவில் வேறுபாடு இல்லை என்பதை எதிலும் வேறுபாடு இல்லை என்று விபரீதமாக புரிந்து கொண்டு வீணா கடைக்காரர் பிரதம மந்திரியை போல அதிகாரத்துடன் நடந்து கொள்ள முயன்றால் அவருக்கு பிரச்சனை உண்டாகிவிடும். ஒரு பக்தர் அனைவரும் எல்லாவற்றிலும் சமம் என்று நினைத்துக் கொண்டு தன் டிரைவரை சமமாக நடத்தினார். பக்தருக்கு கார் ஓட்ட தெரியாது, தன் தயவில் இருக்கிறார் என்று டிரைவர் நினைத்தார். அதனால் பக்தர் எது சொன்னாலும் கேட்க மாட்டார், எதிர்த்து பேசுவார், தாமதமாக வேலைக்கு வருவார், வேலை நேரம் முடியும் முன்பே வீட்டுக்கு போய்விடுவார். டிரைவர் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் என்று யோசித்த பக்தருக்கு தன் தவறு புரிந்தது. சமம் என்பது ஆன்மாவில்தான். அந்த சமத்துவ உண்மையை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நடைமுறையில் அதிகாரி பணியாளர் என்ற வேலைக்குரிய முறையை பின்பற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டார். அதை புரிந்து கொண்ட மறுநாள் டிரைவர் தாமதமாக வேலைக்கு வந்ததும் அவரை கூப்பிட்ட பக்தர் இன்றிலிருந்து நீ வேலையை விட்டு நின்றுவிடு, நீ எனக்கு தேவையில்லை, இன்று முதல் வாடகை கார் வைத்துக் கொண்டு பிரயாணம் செய்ய போகிறேன் என்று கூறினார். அதை கேட்டு திடுக்கிட்ட டிரைவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அன்று முதல் சரியானபடி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி முன்பு மலர்ந்த ஜீவியத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லோரையும் அன்னையாக நினைப்பது என்பதை, நாம் இருக்கும் நிலை என்ன, நம் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செய்ய வேண்டும். நம் நோக்கம் வேலையா, லாபமா, யோகமா என்பதை பொறுத்து நம் செயல்பாடு மாற வேண்டிய அவசியம் உண்டு. பரமாத்மா, ஜீவாத்மா, இறையான்மா, வளரும் ஆன்மா எல்லாமே ஒன்றுதான் என்று நினைத்து விட்டால் குழப்பம் உண்டாகிவிடும். பரமாத்மா ஜீவாத்மா என்கிறோமே, அவை என்ன? மாற்றமின்றி இருக்கும் பிரம்மம் அக்ஷர பிரம்மம். அதற்குள் இருக்கும் ஆன்மாவை பரமாத்மா என்று கூறலாம். இது மனதிற்காக புரிந்து கொள்ள தரப்படும் விளக்கமே. ஜீவனுள்ள மனிதனிடம் இருக்கும் ஆன்மா ஜீவாத்மா ஆகும். மனிதன் தன்னை ஆன்மாவாக அறிதல் மோட்சத்தின் முதல் கட்டம். ஜீவாத்மாவாக தன்னை அறியும் மனிதன் மேலும் உயர்ந்து பரமாத்மாவை அறிவது மோட்சத்தின் உயர்கட்டம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பிரிந்திருந்தாலும் பிரிவை உணர்ந்து ஒன்றாகும் போது ஆனந்தம் பிறக்கிறது. பிரியும் போது கூட இறையான்மா ஐக்கியத்தை இழப்பதில்லை. பரமாத்மா ஒருமை, ஜீவாத்மா பன்மை. ஒரு பெண் தன்னை மகளாக, மனைவியாக, தாயாக பல வகைகளில் பல பரிமாணங்களில் உணர்ந்தாலும் அவை அனைத்தும் பெண் என்ற ஒருமையில் ஐக்கியமாகின்றன. அப்பெண் தன்னை ஆன்மாவாக உணரும் போது ஒருமையும் பன்மையும் தன்னுள் அடக்கிய ஐக்கியம் ஏற்படக்கூடும். ஸ்ரீ அரவிந்தரின் எதிரே அமர்ந்து ஒரு சாதகர் தினமும் தியானம் செய்வதுண்டு. சில சாதகர்கள், இவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி, உங்கள் எதிரே அமர்ந்து உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறாரே என்று ஸ்ரீ அரவிந்தரிடம் கூறினர். அதற்கு ஸ்ரீ அரவிந்தர் பதில் கூறினார், என்னெதிரே இவர் உட்கார்ந்திருப்பது உண்மைதான், ஆனால் என்னையே நினைக்கிறார் என்பது சரியல்ல. ஊரில் இருக்கும் தன் மனைவியை பற்றி அல்லவா எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றார். பிரம்மத்தின் முன்னிலையில் தினமும் அமரும் இந்த ஆன்மா தன் மனைவியோடு ஐக்கியத்தை இழக்கவே இல்லை. இதை பற்றி கூறும்போது ஒரு சங்கப்பாடல் நினைவிற்கு வருகிறது. சிறைக்குடி ஆந்தையார் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு சங்கப்பாடலை எழுதியிருக்கிறார். பூவிடைப்படினும் யாண்டு கழிந்தென்ன என்பது அப்பாடலின் தொடக்க வரி. பெருங்காதலில் நெஞ்சங்கள் ஐக்கியமாகிவிட்ட இரண்டு பறவைகள் கொஞ்சி விளையாடியபடி ஒரு தாமரை குளத்தில் நீந்தி கொண்டிருந்தன. அப்போது அவற்றிற்கு எதிரே ஒரு தாமரை பூ குறுக்கிட்டது. அப்பூவின் மீது மோதாமல் இருக்க இரு பறவைகளும் சற்றே பிரிந்து அப்பூவை சுற்றி வந்து மீண்டும் சேர்ந்து கொண்டன. ஆனால் பூவிடைப்பட்டதால் உண்டான சில கணங்களால் ஆன பிரிவு பல வருடங்கள் பிரிந்ததை போன்ற வேதனையை அப்பறவைகளுக்கு தந்ததாம். பூவிடைப்படாத நூலிடை பிரிவும் இல்லாத அதிதீவிர ஐக்கியமே அதிகபட்ச ஆனந்தம். ஐக்கியம் என்பது அக உணர்வால் உருவாகிறது. அன்னை அஜெண்டாவை பதிவு செய்த சத்ரேமை ஏதோ ஒரு வேலையின் பொருட்டு ராமேஸ்வரத்திற்கு சில காலம் அனுப்புகிறார். அப்படி போனதால் அன்னையோடான ஐக்கியத்தை சத்ரேம் இழந்து விட்டார் என்று கூற முடியாது. அன்னைக்கு அருகிலேயே இருந்து கொண்டு அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அன்னையோடு ஐக்கியம் கொண்டிருந்தனர் என்று கூறவும் முடியாது. இறைவன் அறியாமையின்றி இருக்கிறான், மனிதன் அறியாமையோடு இருக்கிறான். இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்றால் அறியாமை விலக வேண்டும். அறியாமை விலக சங்கப்பாடலில் வரும் தாமரை குளத்து பறவைகள் போல இடைவிடாமல் இறைவனோடு ஐக்கியம் அவரை பற்றி நினைக்க வேண்டும். அன்னையோடு ஐக்கியமாக வேண்டுமானால் பக்தர் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் எனப்படும் இடைவிடாமல் அன்னையை நினைக்கும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த கருத்து, காலமும் காலமின்மையும் கூடும் இடத்தில் இறையாண்மா இருக்கிறது. அக்ஷர பிரம்மம் என்றால் மாற்றமற்ற பிரம்மம் என்று பொருள். ஷர பிரம்மம் என்றால் மாறி வரும் பிரம்மம் என்று பொருள். காலம் என்பது மாறுதல் என்ற ஒன்று ஏதோ ஒரு வகையில் இருந்தால்தான் சாத்தியம். 7 வயதில் 3 அடி உயரம் இருப்பவன் 17 வயதில் 6 அடி உயரமாகிவிட்டான் என்றால் 10 வருடங்கள் என்ற கால அளவை கொண்டு உயரத்தில் ஏற்பட்ட மாறுதலை குறிக்கிறோம். அன்னையிடம் வருமுன் சிரமப்பட்டேன், அன்னையிடம் வந்தபின் சிரமங்கள் நீங்கி நலமாக இருக்கிறேன் என்றால் அன்னையிடம் வருவதற்கு முன்பு இருந்த நாளுக்கும் இப்போது இருக்கும் நாளுக்கும் இடைப்பட்ட கால அளவில் என் வாழ்வில் ஏற்பட்ட நல்ல மாறுதலை குறிப்பிடுகிறேன். சென்னையிலிருந்து லண்டனுக்கு போக 10 மணி நேரம் ஆகிறது என்றால் 10 மணி நேரம் என்ற கால அளவில் சென்னை என்ற இடத்திலிருந்து லண்டன் என்ற இடத்திற்கு மாறினேன் என்று பொருளாகிறது. எனவே மாற்றம் இல்லாமல் காலம் இருக்க முடியாது. ஷரபிரம்மம் என்ற மாறி வரும் பிரம்மம் காலத்தில் இருக்கிறது. அக்ஷர பிரம்மம் என்பது மாறாமல் இருப்பதால் அங்கு காலம் என்பது இல்லை. பிரம்மம் என்றால் எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டு அதை கடந்தும் இருக்க வேண்டும். அதுவே முழுமை. பகுதியானவை முழு பிரம்மம் ஆக முடியாது. ஷரபிரம்மம் என்ற மாறும் பிரம்மம் காலத்தில் உள்ளது. அதில் காலமற்ற தன்மை இல்லை என்பதால் ஷரபிரம்மம் முழு பிரம்மம் ஆகாது. அக்ஷர பிரம்மம் என்ற மாறா பிரம்மம் காலமின்மையில் உள்ளது. காலம் என்ற ஒன்று அதில் இல்லை என்பதால் அக்ஷர பிரம்மமும் முழு பிரம்மம் ஆகாது. அவை இரண்டும் இணைந்து கலந்துரவாடும் போதுதான் முழு பிரம்மம் என்ற ஒன்று உருவாக்க முடியும். ஷரபிரம்மமும் அக்ஷர பிரம்மமும் சேரும் இடத்தில், காலமும் காலமின்மையும் சந்திக்கும் இடத்தில் முழு பிரம்மத்தின் முன்னிலையில் இறையாண்மா எப்போதும் இருக்கிறது. நடைமுறையில் நம் வாழ்விலும் சில விஷயங்கள் மாறாமல் காலத்தை கடந்தவையாக இருக்கின்றன. சில விஷயங்கள் காலத்தை அனுசரித்து மாறி வருபவையாகவும் இருக்கும். உதாரணமாக சில பண்புகள், நெறிகள், விழுமியங்கள் காலத்தை கடந்தவை. நேர்மை என்பது, சத்தியம் என்பது காலத்தை கடந்தது. இது கலிகாலம், அதனால் பொய் சொல்வது தவறில்லை என்பது சரியல்ல. எக்காலத்திலும் சத்தியம் என்பது, நேர்மை என்பது மாறாது இருக்க வேண்டும். வியாபாரமும் வியாபார முறைகளும் காலத்தோடு மாறி வருபவை. முற்காலத்தில் கணக்குகளை பனைவோரை நறுக்குகளில் எழுதினார்கள். பின்னர் காகிதத்தில் கணக்குகளை எழுதினார்கள். இப்போது கம்ப்யூட்டரில் கணக்குகளை எழுதுகிறார்கள். எதில் கணக்கு எழுதுகிறோம் என்பது மாறலாம், ஆனால் நேர்மை மாறுவதில்லை. இருப்பதிலேயே உயர்ந்த தொழில்நுட்பத்தை நேர்மையோடு பயன்படுத்தும் போது காலத்தையும் காலமின்மையையும் இணைக்கிறோம், முன்னேறுகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் ஒரு பெரும் செல்வந்தர் இருந்தார். அவர் தனியாக இருந்தார், குடும்பம் எதுவும் இல்லை. அவருக்கு ஆடிட்டராக அமைந்தவர் மிகவும் நேர்மையானவர். ஆடிட்டர் நேர்மையானவர் என்பதால் ஆடிட்டருக்கு செல்வந்தரை தவிர வேறு வாடிக்கையாளர் எவருமே இல்லை. எனவே குறைவான வருமானத்தில் வாழ்ந்து வந்தார். செல்வந்தர் ஏதேனும் தவறு செய்ய முனைந்தாலும் அதை ஆடிட்டர் உடனே தடுத்து நிறுத்தி விடுவார். ஏராளமான வீடுகள், நிலங்கள், பங்குகள் பற்றிய விவரங்கள், அவற்றிலிருந்து வரும் வருமானம் முதலிய விவரங்கள் அனைத்தையும் ஆடிட்டர் நோட்புக் கம்ப்யூட்டரில் போட்டுக் கொடுத்ததால் செல்வந்தருக்கு தன் சொத்துக்களை நிர்வாகம் செய்வது எளிதாக இருந்தது. எல்லா இடங்களிலும் கம்ப்யூட்டர் கட்டுப்படுத்தும் முறைகளும் நேர்மையும் நாணயமும் இருந்ததால் செல்வந்தரின் பணியாட்களாலும் உறவினர்களாலும் ஒரு ரூபாய் கூட தவறாக பயன்படுத்தவோ எடுக்கவோ முடியவில்லை. செல்வந்தருக்கு வாரிசு இல்லாததால் உறவினர்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே வாரிசாகவும் தனக்குத்தான் எல்லா சொத்தும் வரப்போகிறது என்றும் நினைத்துக் கொண்டிருந்தனர். செல்வந்தர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் கடைசி காலத்தில் தன் ஆடிட்டருக்கு வீதி வைத்து விட்டார். உறவினர்கள் ஆடிட்டர் மீது வழக்கு போட்டனர். எல்லா வழக்குகளும் போட்டனர். ஆடிட்டர் பல கோடி ரூபாய்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு உரிமையாளரானார். அவர் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக உழைத்திருந்தாலும் தன் தொழில் மூலம் அத்தனை சொத்துக்களை சேர்த்திருக்க முடியாது. மனிதன் தன்னுடைய புலன்களை சத்திய ஜீவத்தின் புலன்களாக மாற்றிக்கொண்டால் அவனால் சத்திய ஜீவனாக மாற முடியும். சத்திய ஜீவியத்தின் புலன்களை பற்றி இனிவரும் அத்தியாயங்களில் ஸ்ரீ அரவிந்தர் விளக்கி பேசுகிறார். எனவே இக்கருத்தை வேறு வகையாக இப்போது கூறுகிறேன். மனிதன் தன்னுடைய தன்மைகளை ஆன்மாவின் தன்மைகளாக மாற்றிக்கொண்டால் அவனால் தன்னை ஆன்மாவாக உணர முடியும். அனைவரிடமும் இருப்பதால் இறையாண்மாவிற்கு பிடித்தவர் பிடிக்காதவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதங்கள் இல்லை. நம்மிடம் இறையாண்மா இருந்தாலும் நமக்கு பிடித்தவர் பிடிக்காதவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதம் இருக்கிறது. காரணம், நாம் அறியாமையால் அகந்தையால் சூழப்பட்டிருப்பதுதான். அந்த நிலையை கடப்பதற்கு ஏற்ற ஒரு வழி எந்த விஷயத்திலும் அடுத்தவர் கோணத்தை பற்றி சிந்தித்து செயல்படுவது. சாத்தனார் எழுதிய சீவக சிந்தாமணி என்ற காப்பியம் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண்ணான மணிமேகலையின் கதையை கூறுகிறது. ஒரு நாள் இறைவனுக்கு சூடுவதற்காக மணிமேகலை மாலை தொடுத்துக் கொண்டிருந்தாள். அதில் குறை ஏற்பட்டபடியால் அவள் தாயான மாதவி மகள் மணிமேகலையை நந்தவனத்திற்கு சென்று புதிய பூக்களை பறித்து வரச் சொன்னாள். மாதவி கோவலனின் பிரிவிற்கு பின் துறவரம் பூண்டு வாழ்ந்து வந்தார். தன் மகளான மணிமேகலையிடமும் துறவு வாழ்க்கையின் பெருமைகளை எடுத்துக் கூறி நீ துறவியாக வேண்டும் என்று கூறி வளர்த்து வந்தாள். மணிமேகலை தன் தோழி சுதமதியோடு பூக்களை கொய்து கொண்டிருந்த போது அந்த நந்தவனத்திற்கு சோழ இளவரசனான உதயகுமாரன் வருகிறான். அவன் மணிமேகலை மீது பிரியம் கொண்டவன். எப்படியாவது மணிமேகலையை சந்தித்து பேச வேண்டும் என்று அவசரமாக வருகிறான். அவனை தூரத்திலேயே பார்த்துவிடும் தோழி அங்கிருந்த பழிக்கரை மண்டபத்தில் மணிமேகலையை மறைத்து வைத்து விடுகிறாள். உதயகுமாரன் மணிமேகலை எங்கிருக்கிறாள் என்று தோழியிடம் விசாரிக்கிறான். உடனே தோழி சுதமதி மணிமேகலையின் துறவையும் அவளது லட்சியங்களையும் விரிவாக எடுத்து கூறி உதயகுமாரனை அங்கிருந்து போய்விடச் சொல்கிறாள். உதயகுமாரன் மணிமேகலையையும் தோழியையும் குறை கூறிவிட்டு அங்கிருந்து கோபத்தோடு சென்று விடுகிறான். அதன்பின் காதல் என்னும் அபாயத்திலிருந்து மணிமேகலையை காப்பாற்றிவிட்டேன் என்று தோழி சுதமதி மகிழ்ந்து நிம்மதி பெருமூச்சு விடும் போது தோழியிடம் மணிமேகலை கூறுகிறாள், நீ இப்படியெல்லாம் பேசி உதயகுமாரனை திருப்பி அனுப்பினாய். இவ்வளவு நடந்த பின்னும் என் மனம் அவனை விரும்புகிறது, நான் அவனை விரும்புகிறேன் என்றாள். மணிமேகலை துறவரம் மேற்கொண்டவள் அவள் காதலிக்க மாட்டாள், கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாள் என்று மற்றவர்கள் தாங்களாகவே நினைத்துக் கொண்டு செயல்பட்டு விட்டார்கள். ஒருவர் கூட மணிமேகலையின் மனத்தில் என்ன இருந்தது என்று கேட்கவில்லை. அவளே வாய்விட்டு சொல்ல வேண்டியதாகிவிட்டது. அதன்பின் சிறிது நாட்கள் கழித்து மணிமேகலை துறவு வாழ்க்கையை நாடுகிறாள். அப்போது அவள் பாட்டி சித்ராபதி அவளை உதயகுமாரனுக்கு மனம் முடிக்க முயற்சி எடுக்கிறார். அப்போதும் மணிமேகலையின் மனத்தில் என்ன இருக்கிறது என்று யாரும் யோசிக்கவில்லை. அவர்களாகவே எதையாவது நினைத்துக் கொண்டு நன்மை என்ற பெயரில் அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்ய முனைகிறார்கள். மணிமேகலை இல்லறத்தை விரும்பினாலும் தொல்லை செய்கிறார்கள், துறவரத்தை விரும்பினாலும் தொல்லை செய்கிறார்கள். காதலிக்க ஆசைப்படுபவர்களை துறவியாக்க முனைகிறார்கள். அதே பெண் சரி போனால் போகிறது, துறவியாகி விடுகிறேன் என்று முடிவு செய்தால் அவளுக்கு மனமுடிக்க ஏற்பாடு செய்கிறார்கள். பக்தர்களின் குடும்பங்களில் ஒரே ஒருவர் மட்டும் அன்னை பக்தராகவும் பிறர் பக்தர் அல்லாதவராகவும் இருப்பதுண்டு. அப்போது பக்தர் யான் பெற்ற இன்பம் பெருக என் குடும்பம் என்ற நினைப்பில் அன்னையின் பெருமைகளையும் சக்தியையும் பற்றி அவர்களிடம் எடுத்துக் கூற முயல்வார். பெரும்பாலும் அந்த முயற்சிக்கு எதிர்மறையான பலன்தான் கிடைக்கும். எல்லோரிடமும் ஆன்மா உண்டு என்றாலும் பரமாத்மா, இறையாத்மா, ஜீவாத்மா போன்றவற்றின் இடைப்பட்ட நிலைகள் எண்ணற்றவை. எனவே என் நிலையை வைத்து பிறரை இப்படி சொல் அப்படி செய் என்று வற்புறுத்தக்கூடாது, வற்புறுத்த முடியாது. நான் அன்னையை ஏற்றேன், அன்னையை ஆன்மாவை நம்புகிறேன். என் குடும்பத்தினர் அன்னையை ஏற்கவில்லை, ஆன்மாவை நம்பவில்லை என்றார். அப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கோணத்தில் புரிந்து கொள்ள முயல வேண்டும். அதே சமயம் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என் நம்பிக்கை முழுமையடையாமல் இருப்பதே என்பதை ஏற்க வேண்டும். பிறரது கருத்தை புரிந்து கொண்டு நம் நம்பிக்கையை பூரணம் செய்தால் எது நடந்தால் நல்லதோ அது நடக்கும். அடுத்தவர் கோணத்தில் விஷயத்தை பார்த்தால் ஒரு வகையில் நாம் அடுத்தவராகவே மாறிவிடுகிறோம். அப்போது அவரது ஜீவனை, அவரது ஜீவியத்தை, அவரது ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஆன்மாவின் அம்சங்களாக அனந்தம் இன்ஃபினிட்டி, நித்தியம் எட்டர்னிட்டி, மௌனம் சைலன்ஸ், சாந்தி பீஸ், ஐக்கியம் யூனிட்டி, சத்தியம் ட்ரூத், ஞானம் நாலெட்ஜ், ஆற்றல் பவர், அன்பு லவ், அழகு பியூட்டி, உவகை ஜாய், தூய்மை பியூரிட்டி ஆகியவற்றை குறிப்பிடலாம். இவற்றில் எந்த ஒரு அம்சத்தை நடைமுறையில் வெளிப்படுத்தினாலும் ஆன்மாவின் ஒரு துளியை வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக மௌனம் என்பது ஆன்மாவின் முக்கியமான தன்மைகளில் ஒன்று. சமீபத்திய மலர்ந்த ஜீவியம் இதழில் ஒரு பக்க அளவிற்கு ஒரே ஒரு வரி போடப்பட்டிருந்தது, மௌனம் நல்லது, பேசினால் நல்லதை மட்டுமே பேச வேண்டும். அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் என அழைக்கப்படும் ஆக்கங்களில் சிலப்பதிகாரம் மதத்தார் பெற்ற மகத்தான ஆக்கம். மணிமேகலையும் குண்டலகேசியும் புத்த மத சார்புள்ளவை. சீவக சிந்தாமணியும் வழையாபதியும் சமண மத சார்புள்ளவை. சிலப்பதிகாரம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. இடையிடையே அம்மனிதர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடும் மதங்களை பற்றிய சிறு குறிப்புகளை தருகிறது. மற்ற நான்கு காப்பியங்களும் மதங்களை பற்றி பேசுகின்றன. இடையிடையே அம்மதங்களின் சூழலில் இருக்கும் மனிதர்களை பற்றிய சிறு குறிப்புகளை தருகின்றன. சிலப்பதிகாரத்திற்கு மனிதன் முக்கியம், மற்ற காப்பியங்களுக்கு மதம் முக்கியம். எனவேதான் மனிதர்களை பற்றிய நூலான சிலப்பதிகாரம் சிந்திக்கும் தோறும் விரிந்து கொண்டே இருக்கும் வாசிப்பு அனுபவத்தை தந்து வாசகனின் நெஞ்சை அழிகிறது. இதில் வரும் கதாபாத்திரங்களில் நேர்மறையும் எதிர்மறையும் நல்லதும் கெட்டதும் கலந்த மனித சுபாவம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி தெய்வத்தை தொழாமல் கணவனை தொழுதவளை தெய்வங்கள் தொழும் என்பதை உலகத்துக்கு உணர்த்தியவள். மலையிடை பிறவா மணியாக, அலையிடை பிறவா அமிழ்தாக, யாழிடை பிறவா இசையாக, மாசறு பொன்னாக, வலம்புரி முத்தாக, தான் பிறந்த வீட்டில் செல்லமாக வளர்ந்த பெண் கண்ணகி. இந்திய பெண்களில் பெரும்பாலானோருக்கு பிறந்த வீட்டில் எப்படியெல்லாம் கண்ணகி போல செல்லமாக வளர்ந்தோம், புகுந்த வீட்டில் எப்படியெல்லாம் வாழ வேண்டியிருக்கிறது என்பது அனுபவபூர்வமாக தெரிந்திருக்கும். மாளிகைக்குள் செல்லமாக வளர்ந்த கண்ணகி உலகம் அறியாத பேரை. அவளுடைய அழகிய பாதங்கள் வீதி மண்ணை மிதித்ததே இல்லை என்னும் பொருள்பட வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல் என்று கவுந்தியடிகளால் வர்ணிக்கப்பட்டவள். கண்ணகியின் உலகம் அறியா தன்மைக்கு ஒரு உதாரணம் கூறலாம். பொருட்களை இழந்த கோவலன் தன் மனைவி கண்ணகியோடு பூம்புகார் நகரை விட்டு திமுன் புறப்படுகிறான். புகார் நகரின் கோட்டையை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளி உலகை அதுவரை பார்க்கிறார் அக்கண்ணகிக்கு புகார் நகரை விட்டு வெளியே வந்ததும் மதுரை வந்துவிட்டதா என்று ஆர்வத்தோடு கேட்கிறார். இப்போதுதான் நம் ஊரை விட்டு வெளியே வந்திருக்கிறோம், மதுரையை விட்டு அடைய இன்னமும் நெடுந்தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று கோவலன் கூறுகிறான். அந்த அளவிற்கு உலகமறியா பெண் கண்ணகி. கண்ணகி கற்பு என்னும் பண்பை 100% முழுமையாக ஏற்றுக்கொண்டவள். அதனால் மிகவும் வலிமையான சூழலில் இருப்பவள். அவள் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் தன்னைத்தானே பூர்த்தி செய்து கொள்ளும் வல்லமை மிக்கது. அப்பேற்பட்ட கண்ணகி சிலப்பதிகாரத்தின் முதல் அத்தியாயத்திலேயே வாழ்த்து பாடலுக்கு பின் வரும் முதல் பாடலிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டாலும் 9வது அத்தியாயம் வரை எதுவுமே பேசாமல் மௌனமாகவே இருக்கிறார். 9வது அத்தியாயத்தில்தான் வாயை திறந்து பேசுகிறார். நீண்ட கரும்புதலுக்கு தைலமிடாமல் மையிடாமல் நெற்றியில் பொற்றழிந்து மங்கள நாடான தாலியை தவிர வேறு நகைகள் இன்றி செயலற்று இருந்த கண்ணகியிடம் தோழி தேவந்தி கூடிய விரைவில் கணவனை திரும்ப பெறுவாய் என்று நல்லெண்ணத்தோடு கூறுகிறாள். அதற்கு பெறலாம்தான், ஆனால் பெறமாட்டேன் என்று கண்ணகி எதிர்மறையான மறுமொழி கூறுகிறாள். பெறுகேன் கடுக்கும் என்பதே கண்ணகி சிலப்பரிகாரத்தில் கூறும் முதல் சொல். 8வது அத்தியாயம் வரை மௌனமாக இருந்த கண்ணகி 9வது அத்தியாயத்திலும் மௌனமாக இருந்திருக்கக்கூடாதா? பெறுகேன் கடுக்கும் என்ற அவச்சொல்லை தீர்க்கத்தான் வேண்டுமா? தேவந்தி விடாக்குடியாக கண்ணகி புண்ணிய குளங்களில் மூழ்கி குளித்தெழுந்தால் கணவரோடு இன்பமாக வாழலாம் என்றாள். அதற்கு கண்ணகி, வேண்டாம், அதில் பெருமை ஒன்றும் இல்லை என்னும் பொருள்பட பீடென்று என்று மறுபடியும் ஒரு எதிர்மறையான சொல்லி கூறுகிறாள். ஆனால் கண்ணகியின் பிடிவாதத்தையும் மீறி தவறான சொற்களையும் மீறி தேவந்தியின் நல்லெண்ணம் பலிக்கிறது. மாதவியோடு பிணக்கு கொண்டு கோவலன் கண்ணகியிடம் திரும்புகிறார். மறுநாளே கணவனும் மனைவியும் மதுரைக்கு கிளம்பிச் செல்கின்றனர். வழிநெடுக பெரும்பாலும் கண்ணகி மௌனமாகவே இருக்கிறாள். மதுரைக்கு அருகே வந்த பின் 16வது அத்தியாயத்தில் கோவலன் கண்ணகியிடம் தான் செய்த தவறுகளையெல்லாம் கூறி மனம் வருந்தி உருகுகிறான். அவ்வாறு வேதனைப்படும் கணவரிடம் கண்ணகி கூறும் மறுமொழி என்ன? பிறர் பாராட்டாத செயல்களை செய்தீர்கள் என்னும் பொருள்பட போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்ற பிரபலமான வரியை கூறுகிறாள். தன் மன வருத்தங்களை வரிசையாக கூறி கோவலனை குறை கூறுகிறாள். கண்ணகியை அப்படி பேசுகிறாள் என்று நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். கற்பு என்பது வேறு, கணவனை குறை கூறாமல் இருப்பது வேறு. அறவோருக்கு கொடுத்தல், அந்தணரை பேணுதல், துறவிகளை வரவேற்றல், விருந்தினர்களை சிறப்பித்தல் போன்ற அறங்களை நான் செய்ய முடியாதபடி நீங்கள் என்னை பிரிந்து விட்டீர்கள். நீங்கள் என்னோடு இல்லாத துக்கத்தை மறைத்து வெளி தோற்றத்திற்காக புன்னகையோடு வாழ நேர்ந்து விட்டது. கணவராகிய நீங்கள் செய்யும் எதையும் மாற்ற முடியாத வாழ்க்கையை வாழ வேண்டிய பெண் ஜென்மம் என்று ஆகிவிட்டபடியால் நீங்கள் மதுரைக்கு கூப்பிட்டதும் உடனே எழுந்து வர வேண்டியதாகிவிட்டது. நீங்கள் செய்தது ஒன்றும் சரியில்லை, பிறர் இகழும் காரியங்களை செய்துவிட்டீர்கள் என்று கடுமையான வார்த்தைகளை அக்னி அம்புகளை கணவன் மீது தொடுகிறாள். இவையே கண்ணகி கோவலனிடம் கூறிய கடைசி வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் தந்த வழியோடு கண்ணீர் வழிய உடனே கோவலன் மதுரைக்கு செல்கிறான். அங்கு பொற்கொள்ளனால் வஞ்சிக்கப்படுகிறான். கணவனை இழந்த பின் தன் கற்பின் ஆற்றலால் மதுரையை கண்ணகி எரித்தாள். அவளுடைய கற்பு திறத்தின் வேகத்தைக் கண்டு மதுரையை காக்க வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் பயந்து மறைந்து ஓடிவிட்டனர். தெய்வங்களையே நடுநடுங்க வைத்த கற்பரசியான கண்ணகி நல்ல இனிமையான வார்த்தைகளை கணவனிடம் கூறியிருக்கலாம், அல்லது எதையும் கூறாமல் மௌனமாக இருந்திருக்கலாம். அவ்வாறு செய்திருந்தால் இன்ப வாழ்க்கை வாழ வழி பிறந்திருக்கும். மாதவியிடம் சென்ற கணவனை பலகாலம் காணாமல் இருந்தவள் இப்போது நான் உடனே கணவனை காண வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்று துடித்துவிக்கிறாள். தேவந்தியிடம் பெறுகேன் கடுக்கும் என்று எதிர்மறையாக கூறியவள் இப்போது கணவனை உடனே பெற வேண்டும் என்று துடிக்கிறாள். ஆனால் 14 நாட்கள் இயக்கத்தோடு விரதம் இருந்த பின்னரே கோவலன் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து அவளை தேவ விமானத்தில் அழைத்துச் செல்கிறான். ஒரு சில நிமிடங்கள் புண்ணிய குளத்தில் குளித்தால் கணவனை பெறலாம் என்று தேவந்தி சொல்லிய போது பீடென்று என்று தவறான சொல் கூறி மறுத்த கண்ணகி 14 நாட்கள் இயக்கத்தோடு விரதம் இருக்க நேர்ந்தது. ஆன்மீக சூழலில் இருக்கும் பக்தர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மறையானதாக மங்கள ஒலி கொண்டதாக இறை அருளை கூவி அழைப்பதாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட சொற்களை கூற முடியாவிட்டால் அங்கு மௌனம் நிலவட்டும். ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி சத்தியவானிடம் ஓரிடத்தில் கூட தவறான சொல்லை கூறுவதே இல்லை தனக்கு வரம் தரும் கடவுள்களிடம்தான் எதிர்வாரம் செய்து அவர்கள் தருவதை பெற மறுக்கிறார். சாவித்திரியின் மறுப்பு நேர்மறையானது, கணவனை பெற வேண்டும் என்ற லட்சிய நோக்கு கொண்டது. அதனால்தான் அவள் எதையும் இழக்கவில்லை, எதையும் அழிக்கவில்லை, எதையும் எரிக்கவில்லை, அழிப்பவனை மாற வைத்தார். எனவே மௌனம் நல்லது, பேசினால் நல்லதை மட்டுமே நாம் பேசுவோம். மனிதனுக்கு இயலாமை என்பது இறையான்மா சில ஆற்றல்களை வெளிப்படுத்தி பல ஆற்றல்களை வெளிப்படுத்தாமல் இருக்கும் நிலையாகும். டி எம் சௌந்தரராஜன் புகழ்பெற்ற சினிமா பின்னணி பாடகர், கர்நாடக இசையில் மிகுந்த தேர்ச்சி உள்ளவர். அவர் நிச்சய தாம்பூலம் என்ற படத்தில் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற ஒரு மென்மையான சினிமா பாடலை பாடும்போது சினிமாவில் வரும் காட்சி அமைப்பிற்கு ஏற்றபடி பாடுவார். அப்பாடலில் விரிவான ஆலாபனையோ சரவரிசைகளை பாடுவதோ இருக்காது. அப்பாடலில் அவற்றை கொண்டு வந்தால் நன்றாக இருக்காது என்பதால் பாடகர் அதை செய்வதில்லை. பாடகர் தம் கர்நாடக இசை ஞானத்தை அப்பாடலில் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். ஸ்ருதி, பாவம், மென்மை ஆகியவற்றை மட்டுமே வெளிப்படுத்துகிறார். அந்த நிலை பாடகரின் இயலாமையோ அறியாமையோ கூடிய நிலை அல்ல. சில ஆற்றல்களை மட்டும் வெளிப்படுத்தி பல ஆற்றல்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது அந்த நிலை. அதே போன்றதுதான் இறை ஆன்மாவின் நிலையும். நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணமும் கிட்டத்தட்ட இறையான்மா போலத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருப்பவர்களால் பேச முடியும், சிலரால் பாடவும் முடியும். ஆனால் நீங்கள் எல்லோரும் பேசும் ஆற்றலை தற்காலிகமாக மறைத்து வைத்துக்கொண்டு அமைதியை வெளிப்படுத்துவதால் நான் பேசுவதை உங்களால் கேட்க முடிகிறது. அந்த வகையில் நீங்கள் இறையான்மாவாக இருக்கிறீர்கள். பேச வந்த நானோ அமைதியை மறைத்துக் கொண்டு பேச்சை வெளிப்படுத்துகிறேன். அந்த வகையில் நான் இறையான்மாவாக செயல்படுகிறேன். நாம் எல்லோரும் நம் எல்லா ஆற்றல்களையும் ஒரே நேரத்தில் இங்கு வெளிப்படுத்தினால் சொற்பொழிவு என்பதை நிகழ்த்தவே முடியாது. ஒவ்வொரு கணமும் முன்னேற்றிக் கொண்டே இருக்க எத்தனையோ ஆன்மீக வழிகள் உண்டு. அந்த வழிகளில் உள்ள குறுக்கு வழிகளில் ஒன்று அகந்தையை வெளிப்படுத்தாமல் எந்த நேரமும் அடக்கத்தை வெளிப்படுத்துவது. அடக்கத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆன்மாவை நம் வாழ்வில் செயல்பட வைக்கலாம். சமீபத்தில் எனக்கு பிடித்த எழுத்தாளர் ஒருவர் அபாயகரமான விளையாட்டுகளை பற்றி எழுதிய கட்டுரை ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தேன். சதுரங்கம் விளையாடும் போது தவறு செய்துவிட்டால் காய்களை மாற்றி அமைக்கலாம், அல்லது பலகையையே கலைத்து போட்டு விடலாம். ஆனால் பாராசூட்டிலிருந்து குறிப்பவர் ஒரே ஒரு சிறு பிழை செய்தாலும் அதை சரி செய்து கொள்ள அடுத்த ஜென்மத்தில் தான் வாய்ப்பு கிடைக்கும். பாறைகளில் ஏறுவது, மலை ஏறுவது, துருவத்தை அடைவது, கயாக் படகை ஓட்டுவது போன்ற விளையாட்டுகளே மிகவும் ஆபத்தான விளையாட்டுகள் என்று விஷயம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். திருமணம் செய்வது, யோகம் செய்வது போன்ற அபாயகரமான விளையாட்டுகளை இந்த பட்டியலில் எவரும் சேர்க்கவில்லை. மனித மனம் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் நுரைத்து எழும்பி மூடும் பயங்கரமான ஆற்றின் அலைகளின் நடுவே அதிவேகத்தில் படகை ஓட்டிச் செல்வது, கயாக் படகு ஓட்டுவது, சில ஆறுகளில் கயாக் படகு ஓட்டுவது எவரஸ்ட் மலையில் ஏறுவதற்கு சமம். இந்த கயாக் படகு ஓட்டுவதில் உலக சாதனையாளர் டக் அம்மன்ஸ் ஒரு பத்திரிகையாளர் அவரிடம் கேட்டார், ஐயா, உங்கள் சாதனையை பிரமிக்க வைக்கிறது. உலகத்தில் முன்பு எவருமே செய்திராத சாதனையை செய்திருக்கிறீர்கள், அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு டக் அம்மன்ஸ் தன்னடக்கத்தோடு எளிமையாக பதில் கூறினார், என்னை விட சாதனை படைத்தவர்கள் உலகில் எத்தனையோ பேர் உள்ளனர். என்னுடைய சாதனை உலகத்து வறுமையை நீக்காது. என்னுடைய சாதனை கேன்சர் நோயை குணப்படுத்தாது. என்னுடைய சாதனை உலக மக்களுக்கு குடிநீர் கிடைக்க வழி செய்யுமோ என்றால் அதுவும் இல்லை என்றார். நிறைக்குடம் தழும்பும் குறைக்குடம் தான் கூத்தாடும் என்பது ஆன்றோர் வாக்கு. டக் செய்ய முடியாததை பக்தர் செய்ய முடியும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள். ஒரு விமான பயணத்தின் போது தான் செய்த தொழிலில் எதிர்பாராமல் பெற்ற வெற்றியின் காரணமாக நல்ல புகழும் பணமும் பெற்ற ஒரு புது பணக்காரர் தன் சக பயணிகளிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தன் அருமை பெருமைகளை எல்லாம் சுமார் 2 மணி நேரம் விளக்கமாக கூறிக்கொண்டே வந்தார். இறங்கவிடம் வந்த பின் சக பிரயாணியிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அதை பற்றி அதுவரை தன்னை பற்றி எதுவுமே கூறாமல் அடக்கமாக மௌனமாக இருந்த சக பிரயாணி என் பெயர் ஜேஆர்டி தாத்தா என்று கூறிவிட்டு இறங்கிச் சென்றார். ஆன்மீக பக்தர்களாகிய நம்மிடம் அடக்கம் அதிகரித்தால்தான் ஆன்மா செயல்பட முடியும். 3 நாட்களுக்கு முன் லைஃப் டிவைனில் இறையாண்மா பற்றி வாசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டன. என் சந்தேகங்களை பற்றி லைஃப் டிவைனை பல ஆண்டுகளாக பயந்து வரும் பக்தர் ஒருவரிடம் கூறினேன். எனக்கு சில விளக்கங்களை தந்துவிட்டு, இது பற்றி எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை, போக போக எனக்கு தெளிவு பிறக்கும் என்று நம்புகிறேன் என்ற பொருள்பட பதில் தந்தார். இவ்வாறு அடக்கத்துடன் பதில் தந்தவரின் பெயர் ஸ்ரீ கர்மயோகி. அடுத்த முறை எனக்கு லைஃப் டிவைன் தெளிவாக புரிந்துவிட்டது என்று சொல்ல தோன்றும் போது இந்த நிகழ்ச்சியை நினைத்துக் கொண்டால் எனக்கும் கொஞ்சம் அடக்கம் வரும் என்று நினைக்கிறேன். ஆன்மீகத்தை பின்பற்றும் நாம் அடக்கத்துடன் இருக்கிறோமா அல்லது அகந்தையோடு இருக்கிறோமா என்பது நமக்கு நன்றாக தெரியும். உலகிலேயே என்னை போல அடக்கமானவர் எவருமே இல்லை என்றுதான் நம்மை பற்றி அடக்கமாக நினைக்கிறோம். சமீபத்தில் ஒரு வருமான வரி ஆணையரை சந்தித்தேன். நான் இந்த நிறுவனத்திலிருந்து வருகிறேன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன்.
டிவைன் சோல் இந்த டாபிக்கை மிகவும் தெளிவாகவும் எளிய நடைமுறையிலும் மிஸ்டர் கேரி ஜேக்கப்ஸ் அவர்களும் மிஸ்டர் சந்திரசேகர் அவர்கள் நிறைய உதாரணங்கள் வழியும் கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் மிஸ்டர் கேரி சார் அவர்களுக்கும் மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களுக்கும் எல்லா தியான மையங்கள் சார்பாகவும் அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் முதற்கண் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இன்று ஒரு தடங்கலும் இல்லாமல் நடத்தி தந்த ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா திரு கர்மயோகி அவர்களுக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.